ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. வழங்குபவர் சிவ பழ முத்தப்பன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
அடுத்த அதிகாரம் ஆணவம். நான் முன்னமே சொன்னேன், ஆண் அவம். ஆண் என்றால் ஆம்பளைன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா இன்னும் நம்ம நாட்டில் ஆண் எழுதினாலும் தக்குச மாறி போயிடலாம், படம் போட வேண்டியது இல்லையா? படம் போட்டாத்தான் அந்த படத்தை பார்த்துட்டு உள்ள போறான், படிச்சுட்டு போறதே இல்லை. அறிவற்ற பயல்க இன்னும் இந்த நாட்டை இருக்கோம், நாம இருக்கோங்கிறத காட்டாரு. அதை விட என்ன வேணும்? ஆண் அவம் என்றால் ஆளுமைத்தன்மை. ஆளுமைத்தன்மை தனக்கு இருப்பதினால் தன்னை பெருமையாக கருதுகிற உயிர். ஆளுகின்ற தன்மை இருக்கு, அது உன்னுடைய முயற்சி. அது இறைவன் திருவருளால் இருக்கலாம், அல்லது நீயே கூட எல்லாம் என் முயற்சி என்று சொல்லிக் கொள்வதாக கூட இருக்கலாம். பிறகு நீ இறைவனுடைய திருவள்ளி என்று உணர்வாய். என்னால் என் முயற்சியால், நீ முயற்சி இல்லாம சாமி தான் வரும் சொன்னா என்ன ஆகுது கதை? ஒரு பெரியவர் துறவியாக இருந்தவர் ஊரை விட்டு ஒரு குடிசையில தங்கியிருந்தார். தங்கியிருக்கலாம் இறைவன் ஐயா ஊருக்குள்ள இருக்கப்படாதா, பேரம் பேசிப்பியெல்லாம் நல்லவர், அல்ல நான் இறைவன் என்னை காப்பாத்துவார் அப்படின்னு அந்த குடிசையில இருந்தார். வெள்ளம் வந்தது, வெள்ளம் வந்தனால பத்து சீட்டு வந்துச்சு. வெள்ளம் வரலாம் அந்த பத்து சீட்டு வந்திருக்காது. அதனால வெள்ளம் வந்ததுனால வெள்ளம் வந்தது. அரசியலையும் நினைச்சுக்குவோம். எப்ப இது வேற புண்ணு உள்ளத்துல இருக்க வெளியே சொன்ன பொண்ணு ஆறும். அதனால வந்ததுனால பத்து சீட்டு கிடைச்சது. சரி மெட்ராஸ்ல பத்து சீட்டு இல்லாட்டி வருமா? பத்து சீட்டு கிடைச்சிருச்சு. சரி வெள்ளம் வந்தது. இங்க மக்கள் தான் சொல்லாங்க, ஐயா இப்பவாது நாங்க சொல்ற கேள்வியா, உன் குடிசையை விட்டுட்டு நீ உள்ளுக்குள்ள வரணும், அதெல்லாம் என்னை இறைவன் காப்பாற்றுவான். அப்புறம் உடனே ரொம்ப வெள்ளம் வந்து இவருடைய வீட்டுக்குள்ள அடிச்சுட்டு போற மாதிரி வந்தது. உடனே இப்ப அந்த வானத்தில் இருந்து கயிறை விட்டு காப்பாத்துறக்கா ஹெலிகாப்டர் வந்து பெரிய பெரிய ஏரிக்கணும், அதெல்லாம் என்னை இறைவன் காப்பாத்துவான். வெள்ளத்துல வீடு அடிச்சுட்டு போயிடுச்சு. அடிச்சுட்டு போனோடனே இவர் அடிச்சுட்டு போறாரு. ஏத்தாப்புல ஒரு கட்டை மரக்கிளை உடஞ்சு வருது. அதுல பக்கத்து அந்த மரக்கிளையவாது தொட்டிக்கிட்டு வந்து சரியான, அதெல்லாம் வர முடியாது, அது இறைவன் காப்பாற்றுவார். சரின்னு போய் சேர்ந்து சித்திரகுப்த நாயனாருக்கு முன்னாடி நிக்கிறார் யம தர்மராஜன். அப்ப இவர் சொல்றாரு, இறைவன் என்னை காப்பாற்றுவார் காப்பாற்றுவார்னு சொல்லிட்டு இருந்தேன், இறைவன் காப்பாற்று. என்ன காப்பாற்றல? உன்னை கூப்பிட வச்சதே இறைவன் தான், ஹெலிகாப்டர்ல இருந்து விட்டதும் இறைவன் தான், உனக்கு முன்னாடி வந்து இருக்கிற கலையை விட்டதும் இறைவன் தான். அதை விட்டு இறைவன் நேரே உனக்கு வந்து ஆசி புரிவார் நினைச்சின்னா இந்த அறியாமையே எங்கே சொல்லுவது? இந்த முயற்சி இல்லாமல் இறைவன் என்று சொல்லுவதும் கூட அணி அறியாமைதான். முயற்சி இல்லாமல் இறைவன் நல்லா தெரியும், முயற்சி இல்லாமல் இறைவன் தான் எல்லாம் தருவான் என்று சொல்லுவதும் இல்லைன்னா ஏன் காசு கொடுக்கிறாரு பொற்காசு? இறைவன் ஹோம் ஞான சம்பந்தா, உன்னுடைய மடம் பூராம் எல்லா வசதியான அவ்வளவு தானியங்களும் நிறைந்திருக்கும் என்று இறைவன் திருவிழிமொழியில் இறைவன் கையை காட்டியிருக்கலாமா இல்லையா? காட்டலையே. காசு தர்றேன், அதை எடுத்துக்கிட்டு போய் மாத்தி அப்புறம் பொருள் எல்லாம் வாங்கி அதை சமைச்சு போடுனார். இறைவன் சமைச்ச புளியோதையே அண்டாண்டாவா அனுப்பிச்சிருக்கலாமா இல்லையா? அனுப்பலையே. நீ முயற்சி செய், என் அருள் துணை புரியும். இதுதான் வாழ்க்கை. நாம் திருமுறையினுடைய வாழ்க்கையில், நம்முடைய உலக வாழ்க்கையிலிருந்து அருள் வாழ்க்கைக்கு மாறுவதற்கு ஒரு எடுத்துக்காட்டான வரலாறுகள். ரைட். அப்படிப்பட்ட அருள் நிலை இல்லாமல் மாணவத்தில் இருந்தால் துண்டும் பவத்துயரும் என்றைக்கும் தொடர்ந்து வருகிற பிறவி துன்பம். துன்பம் என்பது தொடர்ந்து வருது, பிறவி என்பது தொடர்ந்து வருவது. அந்த பிறவி என்பது துன்பத்தை தருவதுதான், இன்பம் அல்ல, துன்பத்தை தருவதுதான். துண்டும் தொடர்ந்து பவத்துயர் பிறவி துயர், இன்பும் அந்த துயரத்தோடு உலகத்தில் சில இன்பங்களையும் அனுபவிக்கிறோம். இறைவனுடைய கற்றுணை போட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமக்கு, அப்ப இன்பத்தை அனுபவிக்கிறோம். கற்றுணை போட்டியோர் கடலில் பாய்ச்சி, துன்பம் இருந்தாலும் நற்றுணையாவது நமச்சிவாயவை. அப்ப அது இன்பத்தையும் அனுபவிக்கிறோம். துணைப்பொருள் இறைவன் அந்த துன்பத்தில் இருந்து இன்பத்தை அனுபவிக்கிற பொழுது துணைப்பொருளாக இருக்கிற கடவுள் துணை போடாமல், கடவுள் துணை அவர் துணைப்பொருள், என்றைக்கும் நாம் இயங்குவதற்கு துணையாக இருக்கிறார். அதனால்தான் கடவுள் துணையின் போடுறோம். கடவுள் துணைன்னு போறது துணை பொருள், அவர் என்னைக்கு துணையா இருக்கிறாருன்னு அர்த்தம். வேற பொருள் துணையும் போடப்படாது, பாத்துக்கணும். துணை பொருளும் இன்று என்ப எவ்வாறும் இல்லை, இல்லை என்று என்றைக்கும் சொல்ல முடியாது. துன்பமும் இல்லை என்று சொல்ல முடியாது, இன்பமும் இல்லை என்று சொல்ல முடியாது, கடவுளும் இல்லை என்று சொல்லவே முடியாது, எந்த காலத்திலும் முடியாது. கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் அவர்களா சொல்லட்டும், நாம தமிழகம் வந்தவரை வரவேற்பு எவ்வளவு அடிச்சாலும் கவலைப்படவே மாட்டோம். அவன் கடவுள் இல்லை என்று எழுதினால் நாம் பார்த்து கொண்டு வாழ்க, நூறாண்டு காலம் வாழ்க அப்படின்னு எங்க இறைவனால் நூறாண்டு காலம் நல்லா எலும்ப தின்னுகிட்டு வாழ்ந்தாருன்னு சொல்லிட்டு இருப்போம். இதே ஒரு அமெரிக்காவில போய் அவன் காடு இல்லை அப்படின்னு எழுதினானா விடுவானா? பொறுமை, பொறுமையின் சிகரம். நாம் எவ்வளவு அநியாயம் பண்ணாலும் ஜெயிக்க வைக்க மாட்டோம். துன்பம் பவத்துயரும் இன்பும் துணை பொருளும், இன்பும் துணை பொருளும். ரொம்ப அநியாயம், கல்லூரிகளில் மாணவர்கள் தண்ணி போட்டுட்டு வந்து கிளாஸ் உட்கார். நேரே நான் முதல்வராக இருக்கிற பொழுது அனுபவித்திருக்கிறேன். கள்ளுக்கடை திறந்ததினால் சாராயம், அதை விட துன்பம் தேவையில்லை. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் கெட்டுப்போனதுக்கு பெரும்பாலான காரணம் அதுதான். அந்த நடிகர் கூட ஒருத்தர் கடைசி ஓட்டு போது வந்து கும்புறால, யாரா எப்படியா இருந்தாலும் அதை நீக்குங்கப்பா. ஏன்னா அவர் தான் பிரம்மா, சினிமா துறையில் பிரம்மா. அதனால அவர் சொல்றார் கரெக்டா, துன்றும் பவத்துயரும் இன்பம் துணை பொருளும் இன்று என்பது எவ்வாறும் இல்லை என்று சொல்ல முடியாது. என்றைக்கும் உண்டு, கடவுள் உண்டு. அப்ப ஏன் இருள் மலனில் எழுதுறார், உனக்கு துன்பத்தை தருகிற ஆணவமும் இருக்கிறது, அதே நேரத்தில் ஆணவத்தை அடக்கக்கூடிய இறைவனும் இருக்கிறார், ஆக இரண்டும் உள்ளது என்பதுதான் முதல் குறட்பா. துன்றும் பவத்துயர் எதனால் வந்தது? ஆணவத்தால், அறியாமையால் வந்தது. அறியாமை என்று நாம் பொருள் கொண்டோம், அறியாமையால் வந்தது. துண்டும் பவத்துயரும், துண்டி வருகிற பவத்துயரும் இன்பும் துணை பொருளும். இன்பும் என்பதற்கு மற்றொரு பொருள் கூட உண்டு, வீட்டுப்பேறு என்று பொருள் கொள்ளலாம். பிறவி துயரும் வீட்டுப்பேறும் இறைவனும் என்றும் உள்ளது என்றும் கொள்ளலாம். அடுத்தது இரண்டாவது குறட்பா, இருளானதன்றி இலது எவையும் ஏக பொருளாகி நிற்கும் பொருள். இருட்டு என்ற ஒன்று, அது ஒன்றுதான் எல்லாவற்றையும் மறைத்திருக்கக்கூடிய ஒன்று. அது என்ன பண்ணும், எல்லாத்தையும் மறைச்சு கருமையா காட்டிவிட்டு நிற்கும். மற்ற எதுவும் எல்லாவற்றையும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய, இப்ப அதுவும் நம்ம இப்ப சொல்ல முடியாது, உமாபதி சிவன் காலத்துல மின்சார விளக்கு இல்லாததுனால ஊரெல்லாம் இருட்டா இருந்திருக்கு, அதனால இருட்டு தெரிஞ்சது. இப்ப இருட்டுக்கே வழி இல்லையே, எல்லாம் வெளிச்சம் போட்டு இப்ப எங்க திருச்சி நகரத்துக்கு வந்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனும் பஸ் ஸ்டாண்டும் இருட்டே பார்க்க முடியாது, ஏன்னா ஒளி வெள்ளத்துல மூழ்கி கிடக்கு. எப்ப கரண்ட் இல்லையோ அப்பத்தான் அதுலயும் கூட ஏதாவது ஜெனரேட்டர் வச்சு வச்சு பண்ணிடுறான். இருள் என்பது எல்லாவற்றையும் மூடி தான் மட்டும் காட்சி தருகிற இருட்டு பொருளாக, கருமை பொருளாக நிற்கக்கூடியது. அதுபோலத்தான் நம்முடைய உணர்வுகள் அனைத்தையும் அடக்கி அறியாமை மேலே இருக்கும். இதுல வெறும் ஓமை மட்டும்தான் சொல்லியிருக்காரு இந்த பாட்டுல. இருட்டு என்பது உலகத்தில் இருக்கின்ற எல்லா பொருளையும் மறைத்து தான் மட்டும் நிற்காட்டும், தன்னை மட்டும் காட்டும். நான் சொல்வது புரிந்திருக்கும் நினைக்கிறேன். இருட்டு என்பது, இப்ப இந்த இடத்துல கரண்ட் இல்லைன்னு வச்சுங்க, அப்ப இருட்டு என்ற இரு கருமையான ஒரு நிறம், அந்த கருமை எல்லா நம்ம எல்லாரையும் மறைச்சு, நம்ம புத்தகத்தை மறைச்சு, நம்ம டேபிள மறைச்சு, இந்த தனியை மறைச்சு, இந்த கடிகாரத்தை மறைச்சு, எல்லாத்தையும் மறைச்சு இருட்டு என்ற கருமை நிறம் மட்டும் இருக்கும். அது மாதிரி ஏக பொருள் என்றால் தான் மட்டும் இருக்கும், மற்றவற்றை எல்லாவற்றையும் மறைத்து, அதான் முக்கியம், எல்லாவற்றையும் மறைத்து. அதுபோல அறியாமை என்பது நம்முடைய உணர்வுகள் அத்துணையும் மறைத்து அறியாமை மட்டும் இல்லை, தெரியவில்லை, தெரியாது, இதுவரை தெரியாம இருந்தேனே. எத்தனை பேர் சொல்றான், இதுவரை நான் அவனோட பழகினே, அவனுடைய சுயரூபம் தெரியாம இருந்தேனே என்று சொல்கிறான். ஆக சுயரூபம் தெரியாத அளவிற்கு அவன் தன்னை மட்டும் அடையாளம் காட்டிக் கொண்டிருந்தான். இதான் சொல்றார், இருளானதன்றி இருட்டு, இது புற இருள். இப்ப நம்ம இருள் என்ற இடத்துல ரெண்டு செய்தியை பார்க்கணும், அக இருள் அறியாமை, புற இருள் இருட்டு. மீண்டும் சொல்கிறேன், அக இருள் அறியாமை, புற இருள் இருட்டு. புற இருளை சொல்லுகிற பொழுது இருட்டு என்று நாம் சொல்ல வேண்டும். அப்ப இருளானதன்றி இலது எவையும், எந்த பொருளும் தன்னை மறை மற்றவற்றை மறைத்து தான் மட்டும் நிற்கின்ற பொருள் இல்லை. அப்ப இருட்டு மட்டும்தான் பிற பொருளை மறைத்து தன்னை காட்டும். இருளானதன்றி இலது எவையும் ஏகப்பொருளாகி நிற்கும் பொருள், இந்த ஏகப்பொருளாகி என்பத தான் தன்னை மட்டும் காட்டும். இருட்டு தன்னை மட்டும் காட்டுவதாக இருக்கும், ஏகப்பொருளாகி நிற்கும் பொருள். அதுபோல ஆணவம் எல்லாவற்றையும் மறைத்து தான் மட்டும் அறியாமையுடையதாக இருக்கும். அறிவிலேன் என்று முக்தி நெறி அறியாத முற்கரோடு முயல்வேனை, முக்தி நெறி அறியாத, அப்ப முக்தி நெறியை அறியாத வண்ணம் மணிவாசகருடைய உயிர் ஆணவம் ஆணவத்தால் மறைக்கப்பெற்று இருந்திருக்கிறது. முக்தி நெறியை அறியவில்லை, இறைவனுடைய திருவுருளை பெறுவதற்குரிய வழியை தெரியாதிருந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட என்னை பத்து நெறி அறிவித்து பல வினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சோமாக்கியனை என்னை அத்தனர் எனக்கு அருளியவாறு யார் பெறுவார சோமி. அப்ப எல்லாவற்றையும் மறைத்து அறியாமை மட்டும் நிற்கும், அறியாமையாக இருக்கும். ஒரு பொருளும் காட்டாது இருள், ஒரு பொருளையும் காட்டாது, அது மட்டும் காட்டும். ஆனால் அறியாமை தன்னையும் காட்டாது, உயிரையும் காட்ட விடாது. அறியாம இப்ப இருளானது தன்னை காட்டுது, ஒரே இருட்டா இருக்கு, என்னப்பா வீடு ஒரே இருட்டா இருக்கு, அப்ப இருட்டு தன்னை காட்டுதுன்னு அர்த்தம். இருட்டா இருக்குன்னு சொல்றமா இல்லையா, என்னப்பா வீடு இருட்டா இருக்கு, இருள் அடைஞ்சு போயிருக்க, என்ன இருட்டா இருக்கே அப்படின்னு. அப்ப இருட்டு என்று தன்னை காட்டுகிறது. ஆனால் அறியாமை என்ன நம்ம காட்டுனா கொஞ்சமாவது லஞ்சம் கொடுத்து மாத்தலாமா இல்லையா, சனியா முடிச்சு அறியாம நம்ம காட்ட மாட்டேங்குது. இப்ப அறியாமை இறைவனுடைய திருவுருளை அடைய முடியாம தடுக்குதுங்க. இந்த தடை அதை தள்ளுனா தடை நீங்குமா இல்லையா, இதுக்கா கவர்மெண்ட்ல கதவுல தள்ளுன்னு எழுதுறான் அரசாங்க அலுவலகத்துல தள்ளு அப்படிங்கிறான், அந்த கதவுல தள்ளுன்னு எழுதியிருக்கிறான். என்ன எழுதி ஏன் எழுதியிருக்கிறான், தள்ளுனாத்தான் கிடைக்கும், அதனால அப்பவே அவன் நீ உள்ள வரும்போதே தள்ளுனுக்கு வாரான்றான். அப்ப இது மாதிரி அறியாம தெரிஞ்சுன்னு வச்சுங்க, சொல்றது சிரிப்பு காயில உண்மையா தானே. இப்படி எல்லாம் படிக்கணுங்க சித்தாந்தம், சித்தாந்தம் இப்படி எல்லாம் படிக்கணும். நான் இந்த புத்தகத்துக்கு அப்படி சொல்றதுக்கு அவங்கள்ட்ட வந்தேனா, தள்ளுங்கிறான் தள்ளு. அப்ப நமக்கு அறியாமையை பத்தி தெரிஞ்சுன்னு வச்சுங்க, தள்ளுவா இல்லையா, எதையே தள்ளி என்னென்னலாம் பண்றான், மைய மாத்திவிட்டேன். ஒருபோதும் காட்டாது இருள் உருவம் காட்டும், எப்படி சின்னத்தர பார்த்திருக்கேன்னு தெரியுது பத்தீங்களா, ஒருபோதும் காட்டாது இருள் உருவம் காட்டும், இருள் உருவத்தை காட்டும், இருள் உருவத்தை காட்டும், தன்னுடைய இருட்டை காட்டுது. இருபொருளும் காட்டாது ஆணவம், தன்னையும் காட்டாது தன் உருவத்தையும் காட்டாது, ஞானம் பெறுவதையும் காட்டாது, இறைவன் உள்ளே இருப்பதையும் காட்டாது, ஞானத்தின் உருவத்தையும் காட்டாது, ஞானம் பெறுவதற்குரிய அறிவு ஞான அறிவு அதையும் காட்டாது தன்னையும் காட்டாது. அப்ப இருளை விட ரொம்ப மோசமானது அருள், அது இருள் நம்முடைய அறியாமை. அந்த அளவி உள்ளொடியோடு ஆவியடை அடங்கி இன்றளவும் நின்றது. அப்ப ரெண்டு இருக்கே, இறைவனுடைய திருவருளும் நமக்கு அறிவு ரூபமாக, இல்லாட்டி நாம வந்து இப்ப என்ன எல்லாரும் கேட்பாங்க, நான் அதுவும் சொல்லுவேன், இப்ப இவ்வளவு பாடம் நடத்திரியிலே போனோ எப்படி இருந்திருப்பீங்க, போன பிறகு நான் யாத்து கழுதியாத்தான் இருந்திருப்பேன், எனக்கே தெரியுது நான் கழுதியாத்தான் இருந்திருப்பேன், ஏன்னா இந்த வயசுல இப்படி கத்திக்கிட்டு இருக்கல, அதனால கழுதியாக இருந்திருப்பேன், கழுதியாக இருந்து இந்த புத்தகத்தை எல்லாம் வெளியே கொண்டாந்து போட்டிருப்பாங்க, அது புறம் தின்றிருப்பேன், அதை தின்னதான் இப்ப வெளியில் சொல்ற மாதிரி இருக்கு, அதனால போன பிறவில எனக்கு ஒரு நம்பிக்கை கழுதான் அப்படின்னு இப்படி இமேஜின் தெரிஞ்சதுன்னு வச்சுங்க. மறைத்தல் என்ற தொழில் இறைவனுடைய தொழில் எவ்வளவு பெரிய தொழில், இறைவனுடைய அருள் இருக்கே, மறைத்தல் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள், இந்த மறைத்தல் என்ற ஒன்று இல்லைன்னா எவ்வளவு பெரிய விஷயம். தன்னை மறைத்துக் கொண்டு நம்மையும் மறக்க வைக்கிறான், தன்னையும் மறைத்துக் கொள்கிறான், உள்ளத்துக்குள்ளே இருக்கிற தன்னையும் மறைத்துக் கொள்ள மறைத்தல், தன்னையும் மறைத்துக் கொள்கிறான், நாம் போன பிறவியில் எப்படி இருந்தோம் என்பதையும் மறைத்துக் கொள்கிறான். ஆனா அது என்னமோ பெண்களுக்கு மட்டும் கொஞ்சம் கூட கொடுத்துட்டான், குறைச்சு முதல் வருஷம் பொங்கலுக்கு சம்பந்தபுரத்துன்னு எப்படி வந்த வாழைக்காய் வந்ததுன்னு இப்ப கேளுங்க, கரெக்டா சொல்லுவாங்க. இரு வருஷங்களுக்கு எங்க வீட்டுக்காரிய கேட்டா, ஏன்னா வாழைக்காய் தேங்காய் பழம் எல்லாம் கொண்டாந்து கொடுப்பாங்களா, எனக்குன்னு எங்க வீட்டுக்குன்னு இப்பொழுது ஒரு விரல் தண்டி வாழைக்காய் மாமி சம்பந்திக்கு எப்படித்தான் கிடைச்சதோ தெரியலையே, சொல்லுமா இல்லையா? அப்ப நினைவு இருக்கும், நமக்கு நினைவு இருக்காது. நீங்க நேற்று பாத்தீங்கன்னா சின்ன திரையில என் மனைவி எத்தனை தூரம் குறை சொல்லியிருக்கா. போன நேத்து முடிஞ்ச போது இன்ன சேலை கட்டியிருந்தா அந்த சேலையில வர போது, இப்ப இறங்குறது சேலை மாறி இருக்கு, அதனால இது அடுத்த நாள் தான் எடுத்திருக்கான் அப்படிங்கிறா. இவன் டைரக்டர் ஜெல்ல இழை போடுங்கிறா. அதை விடுமா, இது சேலை தானே மாறிச்சு, ஆள்வே மாறிப்பிறான் இது, ஆனா மாற்றிப்பிறான் இல்லையா? அப்புறம் என்ன, அந்த அளவு உள்ளடியோடு நம்முடைய மனத்திற்குள்ளே அந்த அளவு நாம் அனாதிகாலத்தில் தோன்றுகிற காலத்திலேயே அந்த அளவு அது உள்ளொளி. உள்ளொளி என்பது இறைவனுடைய திருவருள். உள்ளொளி என்பது இறைவனுடைய திருவருள். உள்ளொளியோடு ஆவி அந்த உயிரில் இடை அடங்கி இறைவனுடைய திருவருளும் இருக்கு, அதோடு ஆணவம் என்ற அறியாமையும் அடங்கி இந்தளவும் நின்றது அருள். அந்த இறை அருள் அடங்கியிருக்க இந்த அறியாமை மேலே இருந்து இந்தளவு இருக்கிறது. அந்த அறியாமை அடங்கி திருவருள் ஞான சம்பந்தத்திற்கு மேலே வந்தது போல நாம் இருந்தால் எவ்வளவு பெருமை. இறைவனே பால் கொடுத்தான்னா ஏன் நம்ம ஆவின் பால் கீழே நிக்கணும்? இப்படி ஞான சம்பந்தத்திற்கு அப்படி கிடைச்சிருக்கு, நாம இப்ப ஆவின் பாலுக்கு போய் நிக்க வேண்டியிருக்கு. அந்த அளவில் உள்ளொளியோடு அந்த அளவு அந்த அந்த காலத்தில் இருந்து இறைவருடைய திருவருளோடு ஆவி இடை அடங்கி அந்த இறையருள் அடங்கிங்க. எது அடங்கி? இறையருள் அடங்கி இருக்கிறது. அறியாமை மேலிட்டு இருக்கிறது. அந்த அறியாமை மேலிட்டு இன்றளவும் நின்றது இருள். அறியாமை நம்மிடத்தில் இன்றளவும் நின்றது இருள். பலரை புணர்ந்தும் இருட்பாவைக்கு உண்டு என்னும் கனவிற்கு தோன்றாத கற்பு. கற்புனா ஒழுக்கம் அர்த்தம். கற்புனா கற்பு நெறி தவறாது அப்படி இப்படின்னா ஒழுக்கம் அர்த்தம். கற்பு என் கற்பனப்படுவது ஒழுக்கம். கற்பு என்றால் ஒழுக்கம். ஆணவத்திற்கு என்ன ஒழுக்கம்னார், ஆணவம் எல்லா உயிரிடத்திலும் இருக்கு. ஆணவம் ஒன்றுதான், அறியாமை என்பது ஒன்றுதான், எல்லா உயிரிடத்திலும் அறியாமை இருக்கிறது. அறியாமையாக இருக்கிற அந்த பெண் எல்லாருடைய கணவனாக இருக்கிற எல்லா ஆன்மாக்களிடத்திலும் இருக்கிறது. இருந்தாலும் தன்னை பற்றி அவர்களுக்கு அறிவிக்காத பெண்ணாக இருக்கிறாள். ஒரு பெண் என்றால் தன்னுடைய நிலையை தன்னுடைய கணவனுக்கு சுட்டி காட்டுதல் வேண்டும், அல்லது தன்னுடைய இன்பத்தை கொடுத்து தான் எப்படிப்பட்டவள் என்பதை தெரிவிக்க வேண்டும். அவ்வாறு தனியா இருந்து இவ்வாறு தனியா இருந்தா ஒரு பொண்ணு சொன்னான், எப்பொழுதுமே புருஷனை கையில போட்டுக்கணும் முடி அப்படின்னு அடுத்த வீட்டுக்கார பொண்ணுக்கு சொல்லி கொடுத்தான். கல்யாணம் பண்ண வந்த புருஷ இந்த பெருசு சொல்லுது, இப்புருஷனை கைவிட்டப்படாது, என்னைக்கு இருந்தாலும் அவனை முன்னாடி முடிஞ்சு வச்சுக்கணும். அது சரி, நீங்க இப்ப தனியா தானே இருக்கியே, இது உங்களுக்கு தெரியலையான்னு கேட்டா, நான் முடிஞ்சு வச்சேன், அவ இன்னொருத்த முடிச்சுக்குள்ள போயிட்டான். கஷ்டம் தான். தன்னுடைய ஒழுக்கத்து பிறருக்கு சொல்லுகிற போது தான் அந்த துன்பத்தை அதுக்கெல்லாம் சொல்லுவான். குடிக்காதீங்க நான் ஏன் சொல்றேன்னா, குடிச்சு கஷ்டப்பட்ட வேணாம், அதனால உங்களை குடிக்காதீங்கன்னு சொல்றேன் என்று சொல்லுவான். பலரை புணர்ந்தும் பலரிடத்தில் சேர்ந்திருந்தும், புணர்தல் என்பதற்கு சேர்தல் என்பது பொருள். பலரை புணர்ந்தும் இருள் பாவை, இருளாக இருக்கின்ற ஆணவமாக இருக்கின்ற பாவை பெண், பாவைன்னா பெண்ணும் தெரியும், பொம்மைன்னு சொல்லலாம் பாவைன்னு சொல்லலாம். இருள் பாவைக்கு, ஏன்னா நம்ம எல்லையும் சொன்னாலும் கேட்டுக்காம அப்படியே இருந்துகிட்டே இருக்கிறனால அது பொம்மை பாவை என்று சொல்லுவோம். ஏன்னா நம்ம எது சொன்னாலும் டோன் கேர், நீ பாடு சொல்லிட்டு இருக்கியா. இருள் பாவை, இருளாகிய அறியாமையாக இருக்கக்கூடிய பாவை. இது பெண்களை தப்பா சொல்லி நினைக்கப்படாது, என்ன சொன்னாலும் நம்மளை நம்மளே சொல்லிக்கிட்டாத்தான் நமக்கு ஒரு சிரிப்பு வரும். அடுத்தவங்களை சொன்னா வருமா? வராது. இருள் பாவைக்கு உண்டு என்றும் கணவருக்கு தான் சார்ந்திருக்கக்கூடிய ஆளுமை உடையவருக்கு தோன்றாத கற்பு, தன்னை அடையாளம் காட்டாது. ஒரு பெண் தன்னை அடையாளம் காட்ட வேண்டியவள் தான். இங்கு பெண்ணாக இருக்கிற அறியாமை தான் சூழ்ந்து தன்னை தான் சேர்ந்திருக்கக்கூடிய எந்த ஆண்மகனுக்கும் அறியாமை இதுதான் என்று தெரிவிக்கவில்லை. அறியாமை பல வழிகளில் வரும். தொழில் அறியாமை வரும், வீட்டில் இருக்கிற நட்பு அறியாமை வரும், தெருவில் நடந்து போறது இன்ன ஆக்சிடென்ட் தெரியும் நமக்கு தெரியுமா சொல்லியா வருது? அறியாமல் அறியாமல் செஞ்சு விட்டேன், அறியாமல் செஞ்சு எத்தனை பொம்பளைங்க இந்த பொம்பளை பிள்ளைங்க சீட்டு பணத்தை கட்டி தெரியாம வீட்டுக்கு தெரியாம கட்டினேன் இப்ப தெரியாம போச்சு அப்படின்னு சொல்றமா இல்லையா? சீட்டு கட்டப்படாதுன்னு சொல்றாங்க, இருந்தாலும் எல்லா சீட்டும் கட்டியாச்சு. நான் சொல்லி வேட்டிக்கு ஒரு சீட்டு கட்டினீங்களா? பாத்திர சீட்டு, புடவை சீட்டு, நகை சீட்டு, எல்லாம் பொம்பளை சீட்டு. அந்த ஆம்பளைக்கு ஒரு சீட்டு கிடையாது, என சீட்டு போன ஆளு நம்மெல்லாம். பலரை புணர்ந்து இழ்பாவைக்கு உண்டு என்றும் என்றும் கணவருக்கு தோன்றாத, தன்னை ஏற்றுக்கொண்டிருக்கிற கணவருக்கு அறிவிக்காத, தன்னை யார் என்று அறிவிக்காத ஒழுக்கம் உடையது. கற்பு என்றால் ஒழுக்கம் என்பது பொருள், ஒழுக்கம் உடையது. இவ்வாறு 25 பாடல் 30 பாடல் முடிச்சிருக்கணும், பரவாயில்ல கொஞ்சம் சிரிச்சிட்டோம்ல, அதுவே 5 பாட்டுக்கு சரியா போயிடும். 25 பாடல்கள் நிறைவுபடுத்தி இருக்கிறோம். அடுத்த நாளை மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள், வணக்கம்.